அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓவா மாகாண தமிழ் கல்வி அமைச்சு மற்றும் பண்டாரவளை வலயக்கல்வி காரியாலயம் இணைந்து நடாத்தும் கல்வி நிகழ்ச்சியான ஓவாவின் குருகுலம் நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் சுப்பிரமணியம் காந்திமதி, பிற்றத்மலை இலக்கமன்று தமிழ் வித்தியாலயத்தில் சமூக விஞ்ஞான பாட ஆசிரியையாக கடமையாற்றுகின்றேன். அம்மாணவர்களே, இன்றைய நாளில் நாம் கற்க இருப்பது தரம் 8 வரலாறு பாடத்தில் 3வது பாட அழகான ஐரோப்பிய மறுமலர்ச்சி தொடர்பாகவே ஆகும். எனவே மாணவர்கள் தங்களது கற்றலுக்கு தேவையான பாடநூல், குறிப்பு புத்தகம் மற்றும் பேனைகளுடன் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். இதற்கு முன்பு நம்ம பார்த்த 2 பாட அழகுகளும் இலங்கை வரலாற்றுக்குரியதாகும். ஆனா இந்த பாட அழகானது இலங்கைக்கு அப்பால் சர்வதேச ரீதியாக உலக நாடுகள்ல ஐரோப்பாவில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி தொடர்பாகவே இந்த பாட அழகில் நாங்கள் கற்க இருக்கின்றோம். மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த பாட அழகில் முழுமையாக புள்ளிகளை பெறக்கூடிய மிக இலகுவான ஒரு பாட அழகாகும். தொடர்ச்சியாக இந்த பாட அழகுகள் மாணவர்களது வரலாறு பாட கலை திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளது. ஆகவே ஆரம்பத்திலிருந்தே இப்பாட அழகை தெளிவாக கற்றுக்கொண்டால் தரம் 11 வினவப்படும் பகுதி வினாவிற்கு முழுமையாக விடையளிக்க கூடியதாக இருக்கும். மாணவர்கள் உலகப்படத்தில் ஐரோப்பிய நாடுகள் குறித்து கவனத்தில் கொள்ளுங்கள். அப்போதுதான் புரியும் இந்த எந்த கண்டத்தில் எந்த பகுதியில் ஏற்பட்ட மாற்றம் தொடர்பாக புதிய விடயங்களை நாம் இன்று கற்க இருக்கின்றோம் என்று. ஆம் மாணவர்களே, முதலாவதாக நாம் இந்த பாட அழகினில் சென்றோமானால் ஐரோப்பிய மறுமலர்ச்சி, அதாவது ஐரோப்பிய நாடுகளில் மறுமலர்ச்சி ஏற்பட்டது தொடர்பாகவே நாம் இன்றைய நாளில் கற்க இருக்கின்றோம். மறுமலர்ச்சி, மறுமலர்ச்சி என்றால் என்ன என்பது தொடர்பாக நாம் அறிந்திருத்தல் வேண்டும். இது 2 புள்ளிகளுக்கான வினாவாக வினவக்கூடும். மறுமலர்ச்சி எனும் போது இதன் கருத்தை நாம் பார்த்தோமானால் மீண்டும் மலர்தல் அல்லது மறுபிறப்பு என்று நாம் கூறலாம். அதாவது மறுமலர்ச்சி என்றால் என்ன என்பது அது தொடர்பான கருத்து, அதாவது அர்த்தம், அதன் பொருள் என்ன என்று பார்த்தோமானால் மீண்டும் மலர்தல் அப்படின்னு சொல்லலாம். இதே நம்ம இலகுவா நம்ம பார்த்தோம்னா மறுபிறப்புன்னு கூட சொல்லலாம். அப்ப ஐரோப்பியாவில் மீண்டும் ஒரு விடயம் மலர்ந்துள்ளது, புதிதாக மறுபிறப்பு எடுத்துள்ளது என்றே நாம் கூறலாம். இதே வினா மாணவர்களுக்கு 2 விதத்தில் வினவப்படும். ஒன்று, மறுமலர்ச்சி என்பதன் கருத்து யாது அல்லது பொருள் யாது என்று வினவக்கூடும். இன்னொன்று, மறுமலர்ச்சி என்பதனை வரைவிலக்கணப்படுத்துக என்று வினவக்கூடும். இவ்விரண்டு வினாக்களும் வெவ்வேறு வினாக்கள் ஆகும். ஆகவே மாணவர்கள் ஆரம்பத்திலிருந்தே மறுமலர்ச்சி என்றால் என்பது கருத்தும் மறுமலர்ச்சி தொடர்பான வரைவிலக்கணத்தையும் தெளிவாக கற்றுக்கொண்டு சென்றால் வினாக்களுக்கு விடையெழுதுவதற்கு இலகுவாக இருக்கும். மாணவர்களே, மறுமலர்ச்சி என்றால் மீண்டும் மலர்தல் என்ற கருத்தை எமக்கு தருகின்றது. இதுவே மறுமலர்ச்சி என்றால் என்ன என்பது தொடர்பாக வரைவிலக்கணம் கூறும்படி மாணவர்களை விளக்கும் போது மாணவர்கள் எவ்வாறு கூற வேண்டும் என்றால், 14 நூற்றாண்டு தொடக்கம் 16 நூற்றாண்டு வரை ஐரோப்பாவில் கலை விஞ்ஞான துறையில் ஏற்பட்ட பாரிய மாற்றங்களை தான் நாம் என்ன சொல்றோம்னா மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஐரோப்பாவில வந்து 14-16 நூற்றாண்டு காலப்பகுதிகளில் வந்து கலை விஞ்ஞான துறைகள்ல ஒரு பாரிய அளவான மாற்றங்கள் ஏற்படுகிறது. இதனை ஆராய்ச்சி செஞ்சுதான் அவர்கள் என்ன சொல்றாங்க, மறுமலர்ச்சி அப்படிங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்தி ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி என்று கூறுகின்றார்கள். ஆகவே மாணவர்களுக்கு விளங்கியிருக்கும் மறுமலர்ச்சி என்றால் எவற்றை கூறுகின்றார்கள் என்று. ஆகவே மறுமலர்ச்சி எனும் போது ஐரோப்பாவில் ஏற்பட்ட கலை மற்றும் விஞ்ஞானம், அதாவது அறிவியல், அது அறிவியல் துறையில் ஏற்பட்ட ஒரு புதிய விடயம், புதிய விஷயங்கள், ஒரு மாற்றம், ஒரு மறுபிறப்பையே இங்க வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இந்த ஐரோப்பாவில் ஏற்பட்ட அந்த மறுமலர்ச்சியானது முதன் முதல்ல இத்தாலியில தான் ஆரம்பம் ஆகியிருக்கு. இந்த பாடத்தை பொறுத்தளவு உலக நாடுகள், ஐரோப்பா பகுதியில் உள்ள சில நாடுகள் தொடர்பாக நான் கூறி செல்வேன். ஆகவே மாணவர்கள் உலக படத்தை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஐரோப்பிய நாடுகள் தொடர்பாக தேடி குறித்து பழகி கொண்டால் மாணவர்களுக்கு தரம் 11 வரைக்குமே இது இலகுவாக இருக்கும். இத்தாலி குறிக்க தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஆகவே மாணவர்கள், உலகப்படத்துல இத்தாலிங்கிற இடம் வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத பிறகு நீங்க தேடி பாத்துக்கோங்க. தேடி பார்த்து அதை குறிச்சு பாருங்க. ஒரு க்ளூ தாரு அப்படின்னா, இத்தாலிங்கிறது எப்படி இருக்கும்னு சொன்னா, நம்ம இலகுவா உலகப்படத்துல நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்டா, கேர்ள்ஸ் அதாவது பொதுவா வந்து பெண்கள் வந்து பாவிக்கிற அடி உயர்ந்த செருப்புகள், அதாவது ஹீல் ஷூ பெண்கள் வந்து பாவிப்பாங்க, அந்த வடிவத்தை வந்து கொண்டிருக்கும் இத்தாலி அப்படின்னு நீங்க அந்த மேப்ல பாக்குறப்ப, படத்துல பாக்குறப்ப வந்து அத்தகைய தோற்றத்தை வந்து நம்ம வந்து காணக்கூடியதா இருக்கும். அப்ப இலகுவா வந்து உலகப்படத்துல வந்து மேல வந்து இத்தாலி அப்படிங்கிற ஒரு நாடு வந்து அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்ப மாணவர்களுக்கு விளங்கி இருக்கும், இந்த மறுமலர்ச்சி எனும் போது ஐரோப்பாவில வந்து இத்தாலியில தான் வந்து முதல் முதலா வந்து ஆரம்பமாகிருக்கு. இது பகுதி ஒன்றுக்கு வினாக்கள்ல வரக்கூடிய ஒரு அம்சமாக காணப்படுது. இது மாத்திரமின்றி ஐரோப்பாவில முன்னைய காலத்துல வந்து உயர்நிலையிலிருந்த கிரேக்க உரோம நாகரிகம் தொடர்பாக மாணவர்கள் தரம் 7 வந்து நீங்க கற்றிருப்பீங்க. அதாவது 5 நூற்றாண்டுல வந்து உரோம நாகரிகம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சதும், அதுக்கு அதுவரையுமே வந்து ஐரோப்பாவில வந்து நிலவி வந்த புராதன யுகம் வந்து முடிவுறுது. அதுக்கு அப்புறம் வந்து நம்ம பார்த்தோம்னா 1000 ஆண்டுகள், அதாவது கிறிஸ்துக்கு பின் 500 தொடக்கம் 1500, இது வந்து ஐரோப்பாவின் மத்திய காலம்னு நம்ம வந்து சொல்றோம். அதாவது ஐரோப்பிய வரலாறு தொடர்பா நம்ம பாக்குறப்ப வந்து 3 காலகட்டங்களை வச்சு நம்ம பார்ப்போம். அதுல வந்து இந்த மத்திய காலங்கிறது ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு காலப்பகுதியா காணப்படுது. இந்த மத்திய காலத்திட இறுதியில வந்து ஐரோப்பியர்கிட்ட வந்து பண்டைய கிரேக்க ரோம நாகரிகம் தொடர்பா ரொம்பவே வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அப்படின்னா அதிக ஆர்வத்தை வந்து இதுல காட்டுறாங்க. இதனால வந்து என்ன நடக்குதுன்னா, கிரேக்க ரோம நாகரிகம் தொடர்பான நிறைய நூல்கள்லாம் வந்து அவங்க தேடி கற்றுக்கிறாங்க. சரியா, இந்த நாகரிகங்களோடு தொடர்புடைய கிரேக்க லத்தீன் மொழிகளையும் வந்து அவங்க தேடி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஐரோப்பியர்கள் இத்தகைய செயற்பாடுகள்ல ஈடுபடுறாங்க. இதே மாதிரி இந்த கிரேக்க ரோம நாகரிகம் தொடர்பான விடயங்களை வந்து ரொம்பவே வந்து ஆழமா போயிட்டு என்ன செய்யறாங்கன்னா கற்றுக்கொள்றாங்க. அதுல காணப்படுற விடயங்கள் என்ன, இந்த நாகரிகத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறத வந்து மக்கள் வந்து ரொம்பவே வந்து ஆர்வமா அதை வந்து என்ன செய்யறாங்கன்னா படிக்கிறாங்க. அதாவது அந்த கிரேக்க ரோம நாகரிகங்கள்ங்கிறது வந்து அந்த காலப்பகுதியில வந்து அவங்களோட பண்பாட்டு அம்சங்கள், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க இப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் வந்து மக்கள் வந்து அந்த புக்ஸ்னூடாக, அந்த புத்தகத்தினூடாக வந்து ரீட் பண்றப்ப வாசிக்கிறப்ப வந்து ரொம்பவே வந்து சுவாரஸ்யமா இருக்கு அதுல சொன்னப்பட்ட விஷயங்கள். அப்ப அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தொடர்ச்சியா வந்து மக்களை வந்து கவரக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால அவங்க தொடர்ச்சியா வந்து அதை என்ன செய்யறாங்கன்னா வாசிக்கிறாங்க. அப்ப ஐரோப்பிய மக்கள் வந்து இத்தகைய ஒரு சிந்தனையிலையும் அந்த புக்ல சொல்ற விஷயங்கள்ல செயல்லையும் வந்து ஒரு மாற்றத்தை வந்து மக்கள் மத்தியில வந்து கொண்டு வருது. அப்ப இதன் காரணமாக வந்து என்ன நடக்குதுன்னா, திரும்ப மறுபடியும் என்ன நடக்குன்னா, கிரேக்க ரோம நாகரிகம் வந்து என்ன நடக்குது, மீண்டும் வந்து எழுச்சி பெறதுக்கு ஒரு காரணமாக அமைது. இப்படி ஒரு நிலையை தான் நாம இங்க வந்து என்னன்னு சொல்றோம்னா, மறுமலர்ச்சி அப்படின்னு இங்க சொல்றோம். ஆகவே மாணவர்களுக்கு விளங்கி இருக்கும், மறுமலர்ச்சிங்கிறது நாம எதை சொல்றோம், எந்த நாட்டுல அதாவது எந்த பகுதியில வந்து ரோம் கிரேக்க நாகரிகங்கள் வந்து திரும்ப வந்து உருவாகிற ஒரு விஷயத்த வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா, மறுமலர்ச்சி அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க. இந்த மறுமலர்ச்சிங்கிறப்ப அறிவு வளர்ச்சியை தான் நம்ம வந்து பெரிதும் வந்து இதுல வந்து நம்ம பாக்குறோம். இப்ப மறுமலர்ச்சி அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கான அர்த்தத்தை வந்து நீங்க விளங்கி இருப்பீங்க. அடுத்து நம்ம இப்ப பார்க்க போறது வந்து மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கான காரணங்களை வந்து கண்டிப்பா வந்து மாணவர்கள் தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு தனி ஒரு வினாவாக காணப்படுது. அதே நேரம் தரம் 11 மாணவர்கள் செல்லும் போது, அதாவது கட்டமைப்பு வினாவில வந்து இந்த பாடம் ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு பாடம். மறுமலர்ச்சி தொடர்பாக 18 புள்ளிகள் வழங்கக்கூடிய ஒரு வினாக்குள்ள வர்றது தான் இந்த பாட அழகு வந்து காணப்படுது. அதுல வந்து ஒரு 6 புள்ளிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வினா தான் மறுமலர்ச்சி ஏற்படுறதுக்கான காரணங்கள் வந்து வினவப்படுறோம். அப்ப அந்த வகையில வந்து மாணவர்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு அம்சம்னு சொன்னா, மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கறதுதான். மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்றப்ப வந்து இதுல முதலாவது விஷயமா நம்ம பார்த்தோம்னா, கான்ஸ்டாண்டினோபிள் வந்து துருக்கியர்கள் வந்து கைப்பற்றாங்க. இங்க கான்ஸ்டாண்டினோபிள் அப்படிங்கறது வந்து உலக படத்துல வந்து குறிக்கிறதுக்கு கண்டிப்பா வரும். ஆகவே மாணவர்கள் உலக படத்துல கான்ஸ்டாண்டினோபிள் எங்க இருக்கு அப்படிங்கறத வந்து தேடி கண்டுபிடிச்சு குறிச்சு பழகிருங்க. அடுத்த விஷயம் வந்து இந்த மறுமலர்ச்சி ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமா அமைகிறது என்னன்னா, வர்த்தகம் வந்து வளர்ச்சி அடைகிறதும், அதாவது நிறைய செல்வந்த வர்த்தகம் வந்து தோற்றம் பெறுவதும் இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதாவது வர்த்தகம் வந்து முன்ன இருந்ததை விட ரொம்பவே வந்து வளர்ச்சி அடைது. அதே அது வளர்ச்சி அடைறதோட செல்வந்தர்கள், அதாவது பணக்காரவங்க வந்து இங்க அதிகமாக போறாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் இதுல மறுமலர்ச்சிக்கு காரணம் கல்வி மறுமலர்ச்சி, அதாவது அறிவு ரீதியான வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். ஆகவே மாணவர்களுக்கு இந்த மூன்று அம்சங்களையும் விளக்கி எழுதியும் தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் அந்த மூன்று விஷயங்கள் தானே சொன்னேன், அதாவது மறுமலர்ச்சிக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மூன்று விஷயங்களை கூறுவீங்க. என்னென்ன? ஒண்ணு வந்து கான்ஸ்டான்டினோபிள யார் கைப்பற்றா? துருக்கியர்கள் கைப்பற்றாங்க. அடுத்த விஷயம் என்னது? வர்த்தகம் வளர்ச்சி அடைகிறதும் செல்வந்தர்களுக்கு தோற்றம். அடுத்த முக்கியமான விஷயம் தான் என்னன்னு பார்த்தோம், கல்வி மறுமலர்ச்சி. ஓகே, இந்த மூன்று விஷயத்தையும் நம்ம வந்து இப்ப விரிவா கொஞ்சம் பார்க்கணும். அப்படின்னா இந்த கான்ஸ்டான்டினோபிள் வந்து துருக்கிய நகர வசமாகுது அப்படின்னு சொன்னோம்னே, அவங்க எப்படி கைப்பற்றாங்க அப்படிங்கறத வந்து கொஞ்சம் நமக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்ப முதலாவதாக அந்த விஷயத்த வந்து நம்ம பார்ப்போம். இப்ப முன்ன காலத்துல இருந்தே, அதாவது பழங்காலம் தொட்டு என்ன நடக்குதுன்னா, ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையே வந்து வர்த்தக தொடர்பு இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. சரியா, இந்த பாரம்பரிய வர்த்தக பாதை ஊடாக தான் என்ன செஞ்சாங்கன்னா, ஆசியாவில இருந்து ஐரோப்பாவுக்கு நிறைய வர்த்தக பொருள்களை வந்து கொண்டு சென்று விற்கிறாங்க. ஆகவே இந்த வர்த்தக பொருள்களை விற்கும் மத்திய நிலையமாக வந்து இங்க ஆசியா வந்து காணப்படுது. சரியா, இந்த அதாவது கான்ஸ்டான்டினோபிள் தான் மத்திய நிலையமாக கொண்டுபடுது. அதாவது ஆசியாவில இருந்து வர்த்தக பொருள்களை கொண்டு போயிட்டு அவங்க ஒரு இடத்துல இருந்து வச்சுதானே விக்கிறாங்க. அப்படியே மைய பகுதியா இருக்கிற ஒரு இடம் தான் கான்ஸ்டான்டினோபிள்ங்கிற ஒரு இடம். சரியா, ஐரோப்பிய வர்த்தகர்கள் வந்து அங்க வந்த அந்த வர்த்தக பொருள்களை கொண்டு போய் வந்து நிறைய லாபங்களை வந்து பெற்று கொண்டாங்க. ஆகவே இப்ப மாணவர்களுக்கு விளங்கி இருக்கும், ஐரோப்பியர்கள் வந்து ஆசியாவில இருந்து வர்த்தக பொருள்களை கொண்டு போயிட்டு கான்ஸ்டான்டினோபிள்ல வச்சுதான் என்ன செய்யறாங்க, விற்பனை செய்யறாங்க. அப்ப அங்க வச்சு விற்பனை செய்யறதுனால அவங்க வந்து நிறையவே என்ன செய்யறாங்க, லாபத்தை பெற்றுக் கொள்றாங்க. இந்த கால பகுதியில வந்து கிறிஸ்துக்கு பின் 1453 ஆண்டுல வந்து இஸ்லாமியர்களான துருக்கியர்கள் வந்து கான்ஸ்டான்டினோபிள வந்து கைப்பற்றாங்க. இதுக்கு காரணம், ஐரோப்பியர்கள் வந்து வர்த்தகத்துல நிறைய லாபத்தை வந்து என்ன செய்யறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அங்க இருந்துதான் அவங்க இஸ்லாமியர்கள் பொருட்களை வாங்கக்கூடியதாக இருந்துச்சு. அவங்களே வந்து என்ன செய்யறாங்க, டிரெக்டா நம்மளே வந்து இதை கைப்பற்றணும்னா முழு லாபத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ரீதியில வந்து கான்ஸ்டான்டினோபிள் இப்ப யாரு கைப்பற்றா, துருக்கியர்களான இஸ்லாமியர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். இப்போ கான்ஸ்டான்டினோபிள வந்து இந்த துருக்கியர்கள் கைப்பற்றினால ஐரோப்பிய வர்த்தகர்கள் வந்து ரொம்பவே ஒரு சவாலை எதிர்நோக்குற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. இந்த காலகட்டத்துல பார்த்தோம்னா, ஐரோப்பாவில கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில ஒரு மோதல் ஒண்ணு ஏற்படுது. இதுவரை காலமும் வர்த்தக முரண்பாடு தானே இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லாம இப்ப என்ன நடக்குது, மத ரீதியான ஒரு மோதலும் ஏற்படுது. அதாவது கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும், இந்த இஸ்லாமியரான துருக்கியர்களால் வந்து கான்ஸ்டான்டினோபிள் வந்து கைப்பற்றினதுக்கு அப்புறம் வந்து ஐரோப்பிய வர்த்தகர்களால வந்து தொடர்ந்துமே அந்த வர்த்தகத்தை செய்ய முடியாம போகுது. தொடர்ச்சியா அவங்களுக்கு வர்த்தகம் செய்ய முடியாத போன அந்த காரணத்தினால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சரி நம்ம இடத்த விட்டு போவோம் அப்படின்னு யோசிச்சாங்க. அதனால நிறைய அறிஞர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கான்ஸ்டான்டினோபிள்ல வந்து ஒரு பெரிய ஒரு லைப்ரரி இருந்திருக்கு, அதாவது நூலகங்கள். அங்க வந்து பெருமதி வாய்ந்த கிரேக்கோ ரோம நூல்கள் வந்து இருந்திருக்கு. அந்த நூல்கள்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்து முக்கியம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதனால அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவங்கவுங்க நாடுகளுக்கு போயிருக்காங்க. அப்ப அந்த நூல்களை வந்து கற்கிறதுக்காக வந்து கிரேக்க லத்தீன் மொழிகள் வந்து ரொம்பவே வந்து பிரபலம் அடைய செய்யுது. சரியா, இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த ரோம அந்த கிரேக்க நூல்களை வந்து எடுத்துக்கொண்டு இவங்க வந்து எங்க போறாங்கன்னா, இத்தாலிக்கு போயிடுறாங்க. இத்தாலிக்கு போனதுக்கு அப்புறம் வந்து அந்த காலகட்டத்துல வந்து இத்தாலியில பீசா, பொலஞ்சோ அப்படிங்கிற பல்கலைக்கழகங்கள் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸா இருந்துச்சு. பிரசித்தமான ஒரு பல்கலைக்கழகங்களா இருந்துச்சு. அந்த பல்கலைக்கழகங்கள்ல வந்து அந்த நூல்கள்லாம் வந்து கொண்டு போயிட்டு நிறைய பேர் வந்து அந்த நூல்களை வந்து என்ன செஞ்சாங்கன்னா, கற்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அதன் காரணமாக வந்து பண்டைய அந்த கிரேக்க ரோம பண்பாடு வந்து மீண்டும் வந்து ஒரு புத்துயிர்ச்சி பெறுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து முக்கிய காரணம். அதாவது கான்ஸ்டாண்டினோபிள வந்து துருக்கியர்கள் கைப்பற்றினாலும் அங்கிருந்து அவங்க ரொம்பவே வந்து வெலிடா ரொம்பவே வந்து பெருமதியான ஒரு விஷயமா எதை பார்த்தாங்கன்னா அவங்க கிரேக்க ரோம நூல்களை தான் வந்து ரொம்பவே வந்து பெருமதியா நினைச்சாங்க. அந்த நூல்களை தான் இப்ப எடுத்துட்டு போயிட்டு என்ன செய்யறாங்கன்னா கிரேக்க லத்தீன் மொழிகள்ல வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த நூல்களை படிக்கிறப்ப வந்து கண்டிப்பா வந்து அந்த மொழிகளும் வந்து என்ன செய்யுது பிரசித்தமாகி போகுது. இது வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்குது. அதாவது மறுமலர்ச்சி ஏற்படுறதுல ஒரு முதல் காரணம், முக்கியமான காரணம். அடுத்த ரெண்டாவது நம்ம காரணத்தை பார்த்தோம்னா வர்த்தக வளர்ச்சி அடைறதும் செல்வந்த வர்க்கம் வந்து தோற்றம் பெறுதலும். கிறிஸ்துக்கு பின் 12ஆம் நூற்றாண்டு தொடக்கம் இந்த ஐரோப்பாவில நம்ம பார்த்தோம்னா வர்த்தகம் தொடர்பான ஒரு முன்னேற்றம் மறுமலர்ச்சியில வந்து ரொம்பவே வந்து தாக்கம் செலுத்தினுச்சு. அதுல வந்து முக்கிய ஒரு காரணியாக இதுக்கு வந்து காணப்படுது. இந்த காலகட்டங்கள்ல வந்து கிழக்கு மேற்கு வர்த்தகத்தினால் வந்து இத்தாலியில வந்து வெனிஸ், ஜெனோவா, ஃப்ளோரன்ஸ் இந்த நகரங்கள் வந்து ரொம்பவே வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. இதுல கேள்வி எப்படி வரும்னா இந்த வர்த்தகத்தின் காரணமாக எந்தெந்த நகரங்கள் தோற்றம் பெறுது அப்படின்னு கேட்கலாம். அப்ப இத்தாலியில வந்து வெனிஸ், ஜெனோவா, ஃப்ளோரன்ஸ் இந்த நகரங்கள் வந்து வளர்ச்சி அடையுது. இந்த நகரங்கள்ல வாழ்ந்த செல்வந்தர்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு விஷயத்துல விருப்பம் ஏற்படுது. என்னன்னு பார்த்தோம்னா அவங்க ரொம்பவே வந்து கலைகள்ல விருப்பம் கொள்றாங்க. அதாவது அவங்களோட ஓய்வு நேரங்கள்ல வந்து ரொம்பவே வந்து எந்த மாதிரியான இந்த கலைகளுக்கு தான் வந்து அவங்க ரொம்பவே வந்து முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இந்த செல்வந்தர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த கலைஞர்கள் இருக்காங்க தானே, அதாவது சிற்பங்கள் செதுக்கிறவங்க, ஓவியர்கள், இவங்களை எல்லாம் வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஊக்குவிக்கிறாங்க. நிறையவே வந்து ஓவியம் வரைறதுக்கு ஒரு சிலை செதுக்கிறதுக்கு பெரிய அளவுல செய்யறேன்னா நிறையவே வந்து என்ன செய்யும் செலவாகுமேனா. அப்ப அந்த வகையில வந்து பணம் வந்து தேவை. அப்ப செல்வந்தர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா இத்தகைய கலைஞர்களுக்கு வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க, காசெல்லாம் கொடுத்து வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த கலைகளை கலைஞர்களை வந்து ஊக்குவிக்கிறாங்க. இந்த மாதிரியான கலைகளை வந்து நீங்க செய்யணும் அப்படின்ட்டு. அப்படி பார்த்தோம்னா இத்தாலியில வந்து இங்க வந்து மறுமலர்ச்சி தோன்றதுக்கு வந்து இந்த செல்வந்தர்கள் வந்து முக்கிய காரணமாக இருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அதுலயும் வந்து இத்தாலியில வந்து ஃப்ளோரன்ஸ் நகரம் இது ரொம்பவே முக்கியம். கலைகள்ல வந்து வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நகரமா வந்து இந்த ஃப்ளோரன்ஸ் நகரம் காணப்படுது. இந்த ஃப்ளோரன்ஸ் நகரத்துலதான் மெடிசி குடும்பத்தினர் தான் ஒரு ரொம்பவே வந்து வெல்தி ரொம்ப பணக்கார ஒரு குடும்பமா வந்து காணப்படுறாங்க. இவங்க வந்து நிறையவே வந்து என்ன செய்யறாங்கன்னா உதவி செய்யறாங்க இந்த கலைஞர்களுக்கு. அப்ப செல்வந்தர்கள் என்ற வரிசையில வந்து கலைகளை வளர்க்கறதுக்கு வந்து உதவி புரிஞ்ச குடும்பம் எது அப்படின்னு சொன்னா மெடிசி குடும்பம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. மாணவர்களே, மறுமலர்ச்சி ஏற்படுறதுல செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள்ல முதல்ல பார்த்தோம் கான்ஸ்டாண்டினோபிள வந்து துருக்கியர்கள் வந்து கைப்பற்றது. இரண்டாவதாக இப்ப நம்ம பார்த்தோம்னா வர்த்தகம் வளர்ச்சி அடைறதும் செல்வந்த வர்க்கம் வந்து எப்படி தோற்றம் பெறாங்கிறதும். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன பத்தினா கல்வி மறுமலர்ச்சி தொடர்பாக பார்க்க போகிறோம். ரோம நாகரிகம் வந்து வீழ்ச்சியுற்றதுக்கு பிறகு திருச்சபையும் வந்து குருமாரையும் மையமாக கொண்ட ஒரு கல்வி முறை தான் அங்க வந்து இருந்துச்சு. நமக்கு தெரியும் திருச்சபை குருமாருங்கிறப்ப சமய ரீதியான கருத்துக்கள் தான் மெயினா, அதாவது அங்க வந்து முக்கியமா வந்து சமய ரீதியான கருத்துக்கள் தான் இருந்திருக்கும். இந்த காலப்பகுதியில வந்து இறையியல், மெய்யியல், சட்டம் போன்ற பாடங்கள் தான் அங்க வந்து கற்றாங்க. சரி, அப்ப இறையியல்ங்கிறப்ப சமய பாடம் மாதிரினா மெய்யியல் உண்மை தொடர்பான சட்டங்கள் இதுதான் முக்கியம். இந்த மூணு சப்ஜெக்ட் தான், இந்த மூன்று பாடங்கள் தான் அந்த காலப்பகுதியில வந்து கற்பிச்சிருக்காங்க, இறையியல், மெய்யியல், சட்டம். சரியா, இருந்தாலும் 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்து ஐரோப்பியாவில வந்து பல்கலைக்கழகங்கள் தோற்றம் பெறுது. சரியா, இந்த மத்திய கால இறுதியில வந்து ஐரோப்பாவில தோற்றம் பெற்ற பல்கலைக்கழகங்களாக முக்கியமான பல்கலைக்கழகங்களாக எந்தெந்த நாடுகள்னு சொல்லி பார்த்தோம்னா இத்தாலி, பிரான்ஸ், இங்கிலாந்து இந்த மூன்று நாடுகள்ல வந்து பல்கலைக்கழகங்கள் தோற்றம் பெறுது. இத்தாலியில வந்து பொலஞ்சோ பாதுவா அப்படிங்கிற பல்கலைக்கழகமும், பிரான்ஸ்ல வந்து பாரிஸ் அப்படிங்கிற பல்கலைக்கழகம், இங்கிலாந்துல வந்து ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் இந்த பல்கலைக்கழகங்கள் வந்து தோற்றம் பெறுது. மாணவர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்கள் ரொம்பவே வந்து பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகங்கள், இன்றும் பேசப்படுகின்ற முக்கிய பல்கலைக்கழகங்கள்ல இவைகள் காணப்படுகிறது. அதே மாதிரிதான் இந்த இத்தாலியில காணப்படுற பொலஞ்சோ. மாணவர்கள் வந்து இந்த பல்கலைக்கழகங்களை வந்து படமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் வந்து தோற்றம் பெற்றிருக்கு, எந்தெந்த நாட்டுல எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் தோற்றம் பெற்றிருக்குன்னு. ஏன்னா இந்த கோடு அடிச்சு வினாக்கள் வந்து மேட்ச் பண்ணி கேக்குற மாதிரி வரும் சரியா. அப்ப அந்த வரிசையில வந்து எந்தெந்த நாட்டுல எந்த பல்கலைக்கழகம் தோற்றம் பெற்றிருக்கு அப்படிங்கறத தெளிவா பாடமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பல்கலைக்கழகங்கள்ல வந்து என்னென்ன படிப்பிச்சிருக்காங்கன்னா, பண்டைய இலக்கியம், வரலாறு, நாடகம் போன்ற பல பாடங்களை வந்து இதுல வந்து கற்பிச்சிருக்காங்க. இதுக்காக நிறைய புதிய கல்விமான்களும் வந்து தோற்றம் பெற்றிருக்காங்க. அதே மாதிரி இந்த பல்கலைக்கழகங்கள்ல நிறையவே வந்து ஆய்வு நடவடிக்கைகள்லையும் கிரேக்க ரோம நூல்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது நிறைய விஷயங்கள் வந்து ஆய்வு செய்யறதுக்காக அந்த ஆய்வுக்கு உதவியாக வந்து கிரேக்க ரோம நூல்களை வச்சுதான் அந்த ரிசர்ச் எல்லாம் வந்து செஞ்சிருக்காங்க. பண்டைய இலக்கியத்துக்கு வந்து ரொம்பவே வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க இந்த பல்கலைக்கழகங்கள்ல. இதனால என்னன்னா, மறைஞ்சிருந்த கிரேக்க ரோம விஞ்ஞான கலை அறிவுகள் வந்து மீண்டும் வந்து என்ன செய்து புத்துணர்ச்சி பெறுறதா நாம வந்து சொல்லலாம். அதுவே மாணவர்கள், கல்வி மறுமலர்ச்சிங்கிறப்ப கண்டிப்பா மாணவர்களுக்கு ஞாபகம் வரணும். அதாவது பல்கலைக்கழகங்கள்ட தோற்றம் பத்தி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவரை காலமும் வந்து அங்க பார்த்தோம்னா பல்கலைக்கழகங்கள்ல வந்து கல்வி நடவடிக்கைகளுக்கு தேவையான நூல்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா பிரதி செஞ்சாங்க, அதாவது காப்பி பண்ணிக்கிட்டாங்க. வார நூல்களை வந்து அது மட்டும் இல்லாம கைகளால எழுதி பிரதி பண்ணுதல் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை தான் இருந்துச்சு. கையில எழுதி மத்தவங்களுக்கு கொடுக்கறது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் முன்னே இருந்துச்சு. இப்படி செய்யறனால நிறைய பேத்துக்கு அந்த விஷயம் வந்து என்னது போய் செய்யறாங்கன்னா, அப்ப இது என்ன நடக்குதுன்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த மறுமலர்ச்சி காலத்துல வந்து ஜஹான்ஸ் கூடன் பெர்க் அப்படிங்கிறவரால அச்சு இயந்திரத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது முக்கியம். அதாவது கல்வி மறுமலர்ச்சியில வார ஒரு புதிய விடயம் கண்டுபிடிப்பு அப்படிங்கிற ரீதியில வந்து ஜஹான்ஸ் கூடன் பெர்க் அப்படிங்கிறவர் தான் என்னத்தை கண்டுபிடிச்சிருக்காரு, அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பொது அறிவிலையும் வரும் மாணவர்களே. இவர் வந்து இந்த அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிச்சதுனால அறிவு துறையில வந்து ஒரு புரட்சியே ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நூல்ல இருந்து 10,000 பிரதிகளை வந்து ஒரு சின்ன டைம், ஒரு குறுகிய காலத்திலேயே வந்து என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அதாவது ஃபோட்டோகாப்பி இப்ப நம்ம அடிக்கிறோம் தானே, அந்த மாதிரி ஒன்று ரெண்டு இல்லாம 10,000 கணக்கான பிரதிகளை வந்து என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம் அந்த அச்சு இயந்திரத்தின் ஊடாக. இவ்வாறு அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது வந்து மறுமலர்ச்சியோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே வந்து உறுதுணையாக இருந்ததாக சொல்றாங்க. மாணவர்களே, மிகவும் இலகுவான ஒரு விடயம் மறுமலர்ச்சி ஏற்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மூன்று விஷயங்கள் தான் சொல்ல போறீங்க. ஒண்ணு வந்து என்னது, கான்ஸ்டான்டினோபிள துருக்கியர் வந்து கைப்பற்றாங்க. அதை எப்படி கைப்பற்றாங்க அப்படிங்கறத வந்து நீங்க வந்து கொஞ்சமா விளக்குனீங்கன்னா போதும். அடுத்த விஷயம் நம்ம பார்த்தோம், வர்த்தகம் வளர்ச்சி அடைகிறதும் செல்வந்த வர்த்தகம் வந்து தோற்றம் பெறுறதும். இதுல வந்து அவங்க வந்து கலைகளுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்றாங்க, ஆதரவு அளிக்கிறாங்க. அதுல வந்து செல்வந்த வர்க்கம்ங்கிறப்ப மெடிசி குடும்பத்தை வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா நம்ம இங்க வந்து கல்வி வளர்ச்சி பத்தி பார்த்தோம். கல்வி வளர்ச்சியில வந்து பல்கலைக்கழகங்களோட தோற்றம் பத்தி பார்த்தோம். எந்தெந்த நாடுகள்ல வந்து எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் வந்து தோற்றம் பெற்றுச்சு. அது மட்டும் இல்லாம அச்சு இயந்திரம் கண்டுபிடிப்பு ஜஹான்ஸ் கூடன் பெர்க் இவரை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்பவே வந்து இலகுவான ஒரு விஷயம். இந்த வினா வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து முழுமையான புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது வந்து மறுமலர்ச்சி வந்து எப்படி ஏற்படுது அப்படிங்கறத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். மறுமலர்ச்சி ஏற்படுறதுல புதிய கல்வி மண்கள் வந்து தோற்றம் பெறுறது இங்க ஒரு முக்கிய ஒரு விஷயமா வந்து காணப்படுது. மறுமலர்ச்சிக்கு முன்னுக்கு நம்ம வந்து ஐரோப்பிய நாடுகள்ல வந்து ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து பிரதேசத்துக்கு உரிய ஒரு மொழி வந்து இருந்திருக்கு. மறுமலர்ச்சி காலத்துல நம்ம பார்த்தோம்னா கிரேக்க லத்தீன் மொழிகள்ல எழுதப்பட்ட நூல்கள் வந்து ரொம்பவே வந்து நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணாங்க. அந்த கிரேக்க லத்தீன் மொழிகள்ல எழுதப்பட்ட நூல்கள் தான், அந்த நூல்களோட பாவனை தான் வந்து அதிகமா இருந்துச்சு. அதே நேரம் வந்து கிரேக்க லத்தீன் மொழிகளை வந்து கற்கிறது வந்து ஒரு நாகரிகமா நினைச்சாங்க. இப்போ உதாரணமா இப்ப நம்ம கால இப்ப வந்து எடுத்தோம்னா ஆங்கிலம் கற்கிறது வந்து ஒரு நாகரிகம்னு யோசிக்கிறாங்க. இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல பேசுறது வந்து ஒரு நாகரிகமான விஷயம் அப்படிங்கிற அளவு தானே இப்ப இருக்குது. அதே மாதிரி அந்த மறுமலர்ச்சி காலத்துல வந்து கிரேக்க லத்தீன் மொழிகளை பேசுறது வந்து ஒரு நாகரிகமான விஷயமா வந்து அவங்க நினைச்சாங்க. அதன் விளைவாகத்தான் கிரேக்க லத்தீன் மொழிகளை போன்றே வந்து இலக்கியத்தை கற்கிறதும் வந்து அங்க பரவல் அடைஞ்சிட்டு போகுச்சு. இலக்கியங்களை கற்கிறதுங்கிறப்ப வந்து இலக்கியத்துல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இலக்கிய நூல்கள்லாம். அந்த நூல்களை வந்து அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா விரும்பி கற்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து விரும்பி வந்து நூல்களை கற்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த நூல்களை வந்து எழுதுறவங்களுடைய எண்ணிக்கையும் எப்படி இருக்கும், அதிகரிக்குமேனா. அப்ப அந்த வகையில என்ன நடக்குது, நிறைய புதிய புதிய ரைட்டர்ஸ் வராங்க, நிறைய எழுத்தாளர்கள் வந்து இதனூடாக என்ன செய்யறாங்க, தோற்றம் பெறாங்க. அப்ப இந்த ஐரோப்பிய மறுமலர்ச்சி கால பகுதியில வந்து புதிய கல்விமான்கள் தோற்றத்துல இந்த எழுத்தாளர்கள் நூலாசிரியர்கள் வந்து ரொம்பவே முக்கியம். இதை வந்து மாணவர்கள் காடமாக்கி வச்சுக்கோங்க. பகுதி ஒன்றுக்கு வினவக்கூடம், எந்தெந்த நூலாசிரியர்கள் எந்தெந்த நாட்டுல வந்து தோன்றினாங்கன்ட்டுன்னு. தாந்தே அப்படிங்கிறவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். யாரது? தாந்தே. அடுத்து நம்ம பார்த்தோம்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். இவர் ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆனவர், ஏன்னா பிரசித்தமான ஒருவர். மாணவர்களுக்கு ஒரு புதிய பேர்ல இது வந்து நீங்க ஆல்ரெடி இதுக்கு முன்கூட்டியே வந்து இந்த பேரை வந்து நீங்க கேட்டிருப்பீங்க, வில்லியம் ஷேக்ஸ்பியர் பத்தி. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா இங்கிலாந்தை சேர்ந்தவர், சரியா. அடுத்து வந்து ராஸ்மஸ் அப்படிங்கிறவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஆகவே வந்து இந்த கல்விமான்கள் தோற்றம் அப்படிங்கிறப்ப வந்து நிறைய எழுத்தாளர்கள் வந்து தோன்றியிருக்காங்க. அதுல முக்கியமான எழுத்தாளர்கள்ல வந்து இவங்க வந்து காணப்படுறாங்க. அடுத்து வந்து நம்ம பார்த்தோம்னா மானிட மாதம் பத்தி நம்ம பாக்குறோம். இந்த ஐரோப்பிய மறுமலர்ச்சியில வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னா இந்த மானிடவாத எழுச்சி பத்தி தான் நம்ம சொல்ல போறோம். மானிடவாதம் யாரு? மனிதர்கள்னா. அப்ப மானிடவாத எழுச்சிங்கிறது இங்க மனிதத்துவம், அதாவது மனிதர்களே மேலானவர்கள், அதாவது மறுமலர்ச்சிக்கு முன்னர் வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லாமே வந்து யாருனா கடவுள் தான் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் மேலானவர்னு சொன்னா கடவுள் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்து எப்பறிஞ்சு மறுமலர்ச்சிக்கு முன்னுக்கு இருந்துச்சு. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த மறுமலர்ச்சி காலத்துல என்னன்னா மனிதன்ட்டு நடவடிக்கைகள்ல தான் ரொம்பவே வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அதாவது மனிதனுக்கு தான் இங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதன் மூலம் தான் அங்க வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா மானிடவாதம் அப்படிங்கிற ஒரு எண்ணக்கருவை வந்து இங்க பரவலடைய சொல்றாங்க. இதன் காரணமாக என்ன நடக்குதுன்னா உலக வரலாற்றுல வந்து மனிதன் வந்து இதுவரைக்கும் நடந்து வந்த பாதையை விட நிறைய கலை அம்சங்கள்ல வந்து அவன்கிட்ட திறமை, அவன்கிட்ட அவதானம், இது எல்லாமே வந்து செலுத்தப்படுது. அப்ப வரலாறு கலை போன்ற பல துறைகள் வந்து என்ன நடக்குதுன்னா தோற்றம் பெறுது. இதனால கல்வியானது சமயத்தை கற்பதற்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படாம மனிதனையும் மக்களுடைய வாழ்க்கையும் பற்றி அறியறதுக்கு பயன்படுத்தப்படுது. ஆகவே மாணவர்கள் மாணவர்களே இந்த மறுமலர்ச்சி அப்படிங்கிறப்ப இங்க என்ன ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா மானிடவாதத்துல எழுச்சிதான். மானிடவாதம்ங்கிறப்ப மனிதன் தான் மேலானவன், மனிதன் தான் முக்கியமானவன், மனிதனுக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம்ங்கிறாங்க. ஆனா மறுமலர்ச்சிக்கு முன்னுக்கு என்ன சொன்னாங்க, கடவுள் தான் எல்லாமே. யாரு? கடவுள். அவர் தான் மேலானவர். அப்ப அது வந்து தெய்வீக உரிமை கோட்பாடு. இங்க அந்த தெய்வீக உரிமை கோட்பாடுனா இல்ல, மனிதன் தான் மேலானவன். அப்ப கடவுளை தாண்டின விஷயங்கள் மனிதனோடு கற்பனையோடு சேர்ந்தது, மனிதன்ட்டு வரலாறுகளை பேச ஆரம்பிக்கிறாங்க, மனிதனால் உருவாக்கப்படுற கலைகளை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறாங்க. அப்ப ஆக இங்க வந்து என்னன்னா மனிதன்ட்டும் அந்த மக்கள்ட்டு வாழ்க்கையும் பற்றி அறியறதுக்கு ரொம்பவே வந்து இந்த மானிடவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இப்ப மாணவர்களுக்கு விளங்கியிருக்கோம் இந்த மறுமலர்ச்சி கால பகுதியில வந்து கலைகளுக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்ட்டு. இந்த கலைகளுக்கான முக்கியத்துவத்தை அவங்க கொடுக்கறப்ப வந்து இதை ஈஸியா ரொம்பவே வந்து இலகுவா வந்து மாணவர்களுக்கு விளங்கிக்கொள்ளலாம். இப்ப மறுமலர்ச்சிக்கு முன்னுக்கு வந்து கலைகளுக்கு வந்து என்ன மாதிரியான முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க, இந்த மறுமலர்ச்சி கால பகுதியில வந்து கலைக்கு என்ன மாதிரியான முக்கியத்துவத்தை கொடுக்கறாங்க அப்படிங்கறத இதை வந்து நீங்க ஒரு சார்ட் படிவில் பார்க்கலாம். உங்களுக்கு புத்தகத்துல வந்து 53 பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே ஈஸியா அதை நீங்க வாச்சாலே உங்களுக்கு விளங்கிக்கொள்ளும். இப்ப முதலா மறுமலர்ச்சிக்கு முற்பட்ட காலத்துல வந்து கலை பண்புகள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப மறுமலர்ச்சிக்கு முன்னுக்குன்னு சொன்னா நான் என்ன சொன்னேன், என்னது அங்க வந்து என்ன சொன்னாங்க, கடவுள் தான் எல்லாமே அப்படின்னு தானே சொன்னாங்க. அப்ப சமயம் சார்ந்த விஷயங்கள் தான் கலை அம்சங்கள்ல ரொம்பவே முக்கியத்துவமா இருந்துச்சு. உதாரணம் ஒரு சிலை செதுக்கிறதா இருந்தாலும் சரி, ஓவியம் வரைகிறதா இருந்தாலும் சரி, அது சமய சார்பான ஒரு விஷயங்களா தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு கிறிஸ்துநாதர், கன்னிமரியார் இவ்வாறான பிரசித்தி பெற்ற புனிதர்களை தான் வந்து அவங்களுடைய கலை அம்சத்துல பொருளாக கருப்பொருளாக கொண்டு செஞ்சாங்க, சரியா. அதே வந்து மறுமலர்ச்சி கால கலை பண்புகளை நம்ம பார்த்தோம்னா இங்க வந்து சமயம் இல்லைனா மனிதனுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ உலகியல், சரியா. அப்ப உலகியல் விடயங்களுக்கு தான் இங்க வந்து என்ன செய்யறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்ப உலகியல் விடயம்னா நாட்டுல அரசர்கள், செல்வந்தர்கள், அரசிகள், இளவரசி இப்படி எல்லாம் இருக்காங்க தானே, அவங்களதான் மெயினா வச்சு கருப்பொருளா வச்சு கலைகளை வந்து செஞ்சுட்டு போறாங்க. அதாவது சிற்பமாவோ ஓவியமாகவோ இவங்களை கருப்பொருளா வச்சுதான் இந்த மறுமலர்ச்சி காலத்துல வந்து செய்யறாங்க. மறுமலர்ச்சிக்கு முற்பட்ட கால கலை பண்புகள்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கலைஞர்கள் வந்து வகுப்பு ரீதியாக வந்து தம்மை வந்து ஒழுங்குபடுத்தி கொண்டாங்க. அதாவது அவங்களுடைய படைப்புகள் வந்து அவங்க வகுப்பினர்ட்டு பெயரால தான் சொன்னாங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து கலைஞர்கள் வந்து இப்ப ஒரு ஓவியத்தை வரைகிறப்ப அவங்க எந்த திருச்சபையினூடாக வரைஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் அது வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட பெயரால தான் சொல்லுவாங்க, சரியா? ஆனா நம்ம மறுமலர்ச்சி கால கலை பண்புகளை இதே நம்ம பார்த்தோம்னா யாரு அந்த படைப்பை செய்யறாங்களோ அவங்கட்டு பேர்லயே வந்து அந்த படைப்புகள் வந்து என்ன நடக்குதுன்னா வெளிவந்திருக்கு. இப்ப திருச்சபை மட்டும் வந்து கலைப்படைப்புகளுக்கு அனுசரணை வழங்குச்சு மறுமலர்ச்சி காலத்துல, சரியா? அதாவது மறுமலர்ச்சிக்கு முற்பட்ட காலத்துல திருச்சபை தான், ஏன்னா அவங்க வந்து சமய சார்பான விஷயங்களையே தானே இந்த கலைகள்ல முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆகவே திருச்சபை தான் அதுக்கான காசு அது எல்லாமே வந்து பார்த்து கொண்டுச்சு. ஆனா மறுமலர்ச்சி காலத்துல அப்படி இல்லை, நிறைய செல்வந்தர்கள் வந்து கலைஞர்களுக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஊக்குவித்தாங்க, அவங்க தான் அனுசரணை வழங்கினாங்க, அதுக்கேற்ற காசு எல்லாம் கொடுத்தாங்க. மறுமலர்ச்சிக்கு முற்பட்ட காலத்துல உள்ள கலை பண்புகள்ல இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா சமயப்பற்றை ஏற்படுத்துறது அப்படிங்கறது ரொம்பவே வந்து முக்கியமா இருந்துச்சு. இப்போ ஒரு ஓவியத்தை பார்த்தோம்னா அப்படியே வந்து அதை பார்த்தோன்னைக்கு நம்மளால வந்து சமய கருத்துக்களை வந்து உட்புகுத்த கூடியதாக இருந்துச்சு. சமயம் மேல வந்து ஒரு பற்று வரக்கூடியதாக, தான் சமயம் தான் மேல அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை உணர்வு ரீதியா வெளிப்படுத்த கூடியதாக அப்ப இருந்துச்சு. இதே வந்து நம்ம மறுமலர்ச்சி கால கலை பண்புகள்ல பார்த்தோம்னா ஒரு ரசனையை ஏற்படுத்துறது வந்து இங்க முக்கியமா இருந்துச்சு. அதாவது ஒரு ஓவியத்தை வந்து பார்க்க விருப்பம் இல்லாத ஒருத்தரும் அதை பார்த்தவனைக்கு வா சூப்பரா இருக்கு அந்த ஒரு ரசனை உணர்வோடு எல்லாத்துட்டு ரசனை கேட்பையும் இது இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறவங்க மத்தியில ஓகே அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய அளவு, அதாவது ரசனையை ஏற்படுத்துறது எல்லாரையுமே வந்து பார்க்க திரும்பி பார்க்க வைக்கக்கூடியதா இருந்துச்சு. சமயம்னு சொல்றப்ப ஒரு குறிப்பிட்டவங்க மட்டும்தான் அந்த சமயத்தவங்க மட்டும்தான் என்ன செய்வாங்க அந்த ஓவியத்தை பார்ப்பாங்க இல்லையா. ஆனா அந்த மறுமலர்ச்சி காலத்துல அப்படி இல்லை, ரசனைக்குரியதா தானே இருந்துச்சு. அப்ப எல்லாருமே வந்து என்ன செய்வாங்க அதை பார்ப்பாங்க, அந்த சமயத்தவரா இருந்தாலும் சரி இல்லாதவரா இருந்தாலும் சரி, ஏன்னா இங்க வந்து உலக விஷயங்களை தானே வரையறாங்க. அப்ப எல்லாருமே வந்து அதை என்ன செய்வாங்க ரசிச்சு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து மறுமலர்ச்சிக்கு முற்பட்ட காலத்துல கலை பண்புகள்ல ஒரு விஷயம்னு சொன்னா சுதந்திரமான படைப்புகளுக்கு வந்து இடம் இல்லாமல் இருந்திருக்கு. இப்ப சுதந்திரமான படைப்புகளுக்கு இடம் இல்லை அப்படிங்கறது வந்து திருச்சபை தானே வந்து இங்க அனுசரணை வழங்குறாங்க. சமயம் சார்பான விடயங்கள் தான் கலை அம்சங்கள்ல வந்து என்ன செய்யலாம் உள்வாங்கலாம். ஒரு சிற்பத்தை தெடுக்கிறா இருக்கலாம், வரைகிறத ஓவியமா இருக்கலாம், அதெல்லாமே வந்து அவங்களோட கண்ட்ரோல், அவங்க மேற்பார்வையின் கீழதான் வந்து இவங்க வந்து என்ன செய்வாங்க செஞ்சுட்டு போவாங்க. இப்ப அவங்க சொன்னது மட்டும்தான் வந்து கலைஞர்களால செய்யக்கூடியதாக இருந்துச்சு. ஆனா இதே வந்து நம்ம மறுமலர்ச்சி கால கலை பண்புகள்ல உள்ள ஒரு இயல்புகளை நம்ம பார்த்தோம்னா சுதந்திரமா அவங்க வந்து அந்த கலைகளை வந்து வெளிப்படுத்தக்கூடியதா இருந்துச்சு. அதாவது அவங்கள்ட்ட திறமையும் படைப்புகளையும் வந்து ரொம்பவே ஃப்ரீடமா ரொம்பவே வந்து சுதந்திரமா செய்யக்கூடியதாக இருந்துச்சு. ஆகவே மாணவர்கள் இதை வந்து அந்த சார்ட் படிவுல இருக்கிற அட்டவணைப்படுத்தி காட்டியிருக்காங்க தானே, அது வந்து நல்லா வந்து உள்வாங்கி கொள்ளுங்க, உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே இலகுவா இருக்கும். இதுவும் வந்து ஒரு தனி ஒரு வினாக்குள்ள வரும். அதாவது மறுமலர்ச்சிக்கு முற்பட்ட காலத்துல கலைப்பண்பு எவ்வாறு இருந்துச்சு, மறுமலர்ச்சி கால கலைப்பண்புகள் எவ்வாறு இருந்துச்சு, இதை நீங்க படிக்கும்போது ரொம்பவே வந்து உங்களால பிரிச்சு பார்க்கக்கூடியதா இருக்கும். ரொம்ப ஈஸியா ரொம்ப இலகுவா வந்து இதை வந்து நீங்க என்ன செய்யலாம் பிரிச்சு பார்க்க கூடியதா இருக்கும். ஆகவே இதை முடியாட்டி மனனம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து இந்த மறுமலர்ச்சி கால பகுதியில வந்து ரொம்பவே வந்து வளர்ச்சி பெற்ற கலைகள்ல வந்து சித்திரக்கலை வந்து முக்கிய இடம் பெறுது. சித்திர மறுமலர்ச்சி அப்படிங்கிறப்ப சித்திரத்துல வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் உள்ளானுச்சு அப்படிங்கறத நம்ம வந்து இதுல பார்க்க போறோம். இத்தாலியில வந்து ஃப்ளோரன்ஸ் நகர் வந்து ஒரு புதிய ஒரு கலைகளுக்குரிய ஒரு மத்திய நிலையமா மாறிடுச்சு அப்படின்னு நம்ம இதுல வந்து சொல்லலாம். ஏன்னா அது வரைக்குமே அவங்க என்ன செஞ்சாங்க சமய ரீதியான விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. வெறும் ஏசுநாதர், கன்னி மரியார் இவங்களை வந்து கருப்பர்லாம் வச்சுதான் இதுக்கு முன்னுக்கு வரைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க மறுமலர்ச்சி காலத்துல இது எல்லாமே வந்து டோட்டலா என்ன செய்யுதுன்னா மாற்றம் அடையுது. இந்த மாதிரியான சமய ரீதியான சித்திரங்களுக்கு பதிலா அப்படி கருப்பொருள் இல்லாம உலக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அந்த வகையில வந்து சித்திர கலைஞர்கள் வந்து ரொம்பவே வந்து முக்கியத்துவம், ரொம்பவே வந்து பிரபல்யமாகறாங்க. மாணவர்களுக்கு 54 பக்கம் வந்து இதுல வந்து மோனாலிசாட உருவம் வந்து கொடுத்திருக்காங்க, சித்திரம் வந்து தந்திருக்காங்க. உலகத்துல வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஓவியமா வந்து இந்த மோனாலிசா ஓவியம் வந்து காணப்படுது. அந்த ஓவியத்தை பாருங்க, எவ்வளவு அழகா எப்படி வரைஞ்சிருக்காங்க, தத்ரூபமா ரொம்பவே வந்து சூப்பரா வந்து வரைஞ்சிருக்காங்க. பார்த்தோம்னா லியோனார்டோ டாவின்சி, அவர் வந்து இத்தாலி நாட்டை வந்து சேர்ந்தவர். வந்து அவர் வந்து வெறுமனே வந்து வெறும் ஆர்டிஸ்ட் மட்டும், அதாவது சித்திர வரைவர் மட்டும் இல்ல, ஒரு கட்டட கலைஞர், பொறியியலாளர், கவிஞர், இது மட்டும் இல்லாம இசை கலைஞர், அப்ப ஒரு மல்டி டேலண்ட், என்ன எல்லா வகையான திறமையும் கொண்டவர் தான் யாரு, லியோனார்டோ டாவின்சி. இவர் தான் இந்த மோனாலிசா ஓவியத்தை வந்து வரைஞ்சவராக காணப்படுறாரு. அது மட்டும் இல்லாம ஏசுநாதர்ட்டு இறுதி ராபோசனம் அப்படிங்கிற ஒரு பிரசித்தமான ஒரு படைப்பையும் வந்து இவர் வந்து தந்திருக்காரு. இது தொடர்பான படமும் வந்து மாணவர்களுக்கு வந்து புத்தகத்துல வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இது தொடர்பாக மாணவர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். லியோனார்டோ டாவின்சி இதுல முக்கியமாக இருக்கிறாரு. மறுமலர்ச்சி காலத்துல வந்து கலைகள்ல வந்து சித்திர கலை வந்து ரொம்பவே வந்து முக்கியம் பெறுது. இந்த சித்திரங்கள்ல வந்து உலக விஷயங்களை வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்காங்க. மோனாலிசா ஓவியம் உலக புகழ்பெற்ற ஓவியமா காணப்படுது. மற்றது லியோனார்டோ டாவின்சி பத்தி பாத்துக்கோங்க, அவர்கிட்ட படத்தை பாத்துக்கோங்க. படத்தை கொடுத்து அவர் தொடர்பான வினாக்கள் வினவக்கூடும். எந்த நாட்டைச் சேர்ந்தவர், இவர் வரைந்த ஓவியங்கள், இவர் எத்தகைய திறமை கொண்டவர் என்ற ரீதியில் வினாக்கள் வினவப்படும். லியோனார்டோ டாவின்சி மாதிரியே ரொம்பவே ஃபேமஸான அடுத்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு ஓவியரை வந்து மைக்கேல் அஞ்சலோ அப்படிங்கிறவர் காணப்படுறாரு. அவர் வந்து சிறந்த சிற்பக்கலை கட்டட கலையிலையும் வந்து ரொம்பவே வந்து சிறந்து விளங்கியிருக்காரு. ரோம்ல வந்து சிஸ்டைன் ஆலயம் அப்படிங்கிற அந்த தேவாலயத்துல வந்து ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்காரு. அதுல வந்து இறுதி தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து சிறந்த ஓவியமாக கருதப்படுது. மைக்கேல் அஞ்சலோ அவரையும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வரைஞ்ச ஓவியங்களும் வந்து மாணவர்களுக்கு பாட புத்தகத்தில் தரப்பட்டுள்ளது, அவதானித்துக் கொள்ளுங்கள். 56 பக்கம் பார்த்து கொள்ளுங்கள். இப்போ ஓவிய கலை மாதிரியே மறுமலர்ச்சி காலப்பகுதியில வந்து அடுத்து முக்கிய இடத்துல உள்ள ஒரு கலைன்னு சொன்னா சிற்பக்கலையை வந்து நம்ம இங்க சொல்லலாம். அதாவது பளிங்கு கற்கள்ல வந்து சிலைகளை செதுக்கிறதுல வந்து ரொம்பவே வந்து சிறப்பான ஒரு விஷயமா வந்து காணப்படுச்சு. இதுல வந்து மைக்கேல் அஞ்சலோங்கிறவர் வந்து மறுமலர்ச்சி காலத்துல வந்து ஒரு சிறந்த சிற்பியா வந்து நம்ம பாக்குறோம். மைக்கேல் அஞ்சலோ இவருட்டு அந்த பியாட்டா சிலை, டேவிட் சிலை, மோசஸ் சிலை, இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆனது, சிறந்த படைப்புகளா சொல்றாங்க. நிறைய வந்து அவர் வந்து சிற்பங்களை வந்து செஞ்சிருக்கலாம், இருந்தாலும் அதுல வந்து எல்லா வகையிலையும் வந்து ரொம்பவே வந்து முக்கியத்துவமானதும் சிறப்பான சிலைகளுமாக தான் இது காணப்படுது. எதது பியாட்டா சிலை, டேவிட் சிலை, மோசஸின் சிலை, இது வந்து ரொம்பவே முக்கியமா இருக்கு மைக்கேல் அஞ்சலோட்டு, சரியா? அடுத்து டொனேட்டோ டெலோ அப்படிங்கிறவர் வந்து இந்த மறுமலர்ச்சி காலத்துல வாழ்ந்த இன்னொரு சிறந்த சிற்பியா வந்து நம்ம பாக்குறோம். புளோரன்ஸ் நகர்ல வந்து புனித யோவாவின் உருவ சிலைய வந்து இவர் வந்து ரொம்பவே வந்து சூப்பரா சிறந்த படைப்பா வந்து அதை வந்து நம்ம சொல்றோம். அப்ப சிற்ப கலைஞர்கள் வந்து யார் யாருன்னு கேட்டா நீங்க மைக்கேல் அஞ்சலோ பத்தி சொல்லலாம், அதே மாதிரி டொனோடோலா அப்படிங்கிறவர் பத்தியும் நீங்க சொல்லலாம். அடுத்து கட்டட கலை பத்தி நம்ம பார்த்தோம்னா மறுமலர்ச்சி கால கட்டட அமைப்புல வந்து முன்னைய காலத்துல ரோம் கலையிட அந்த பண்புகள் வந்து அங்க இருந்துச்சு. அந்த பண்புகளை உள்ளடக்கிதான் அங்க வந்து அந்த கட்டிடங்கள்ல வந்து அமைச்சிருந்தாங்க. இந்த ரோம கட்டிட கலையில காணப்பட்ட வட்டமான வில்வளைவு, உயர்ந்த கோபுரம், அரை வட்ட சிகரம், இந்த மாதிரியான கட்டடங்கள் வந்து ரொம்பவே அந்த காலத்துல வந்து அமைச்சாங்க. நிறைய படங்கள்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, அந்த வில்வளைவு, அந்த உயரமா கோபுரம் வச்செல்லாம் கட்டுவாங்க, அரை வட்டமானா இருக்கும், அந்த மாதிரியான ஸ்டைல், அந்த மாதிரியான பண்புகள்ல வந்து மறுமலர்ச்சி காலத்துல கட்டடங்கள்ல இருந்தது சொல்றாங்க. இந்த மறுமலர்ச்சி காலத்துல வந்து கிரேக்க ரோம கட்டட கலை வெளிப்படுத்துறத வந்து சிறந்த கலைப்படைப்பா இருக்கிறது வந்து ரோம்ல இருக்கிற புனித பேதுருவின் ஆலயம், அதாவது ஒரு சர்ச் தான், புனித பேதுரு அப்படிங்கிற ஒரு ஆலயம் வந்து ரொம்பவே வந்து வித்தியாசமா இருக்கு. அந்த கட்டடம் வந்து ரொம்பவே வந்து அழகா அமைச்சிருக்காங்க. மைக்கேல் அஞ்சலோ விட்டு சிறந்த ஒரு கட்டட கலைஞரான ரபாயல் அப்படிங்கிறவர்கிட்ட படைப்பா வந்து இதை வந்து பாக்குறதா சொல்லறாங்க. அந்த கட்டட கலைஞர்கள் பாடமாக்கி வச்சுக்கணுங்க. சிற்ப கலைஞர்களுக்குள்ள யார் யார் வராங்க, அதே மாதிரி ஓவிய கலைகளுக்குள்ள யார் யார் வராங்க, தனியா ஒரு அட்டவணை படித்து எழுதி வச்சுக்கோங்க. அப்ப மாணவர்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து இலகுவாக இருக்கும். அடுத்து இந்த மறுமலர்ச்சி ஏற்பட்ட துறைகள்ல ரொம்பவும் முக்கியமா வந்து விஞ்ஞான துறையில வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். கலைத்துறையில என்ன மாதிரியான மாற்றம் ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி அதை விட ரொம்பவே வந்து ஸ்பெஷலா வந்து விஞ்ஞான துறையில நிறையவே வந்து மாற்றம் ஏற்பட்டுச்சு. அது காரணம் வந்து முன்கூட்டியே நான் சொன்னேன், நிறைய கல்விமான்கள்லாம் வந்து தோற்றம் பெற்றாங்க. அவங்க வந்து நிறைய வரலாறு, இலக்கியம், மெய்யியல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து என்ன செஞ்சாங்க, கற்றுக்கொண்டாங்க. அப்ப சமுதாயத்துல வந்து ஒரு புரட்சிகரமான அறிவு மாற்றம் வந்து உருவாகுது. இதனால வந்து என்ன செய்யணும், நிறைய விஷயங்களை வந்து என்ன செய்யறாங்க, தேடுறாங்க, விமர்சனம் எல்லாம் செய்யறாங்க, எல்லாமே வந்து ஆராயிறாங்க, உங்க சொல்றது சரியா அப்படின்னு ஒரு விமர்சன கண்ணோட்டத்திலேயே வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதன் காரணமாக என்ன நடக்குன்னா விஞ்ஞான துறையும் வந்து இங்க முன்னேறதுக்கு வழிவகுக்குது. அப்படியே பாக்குறப்ப இங்க வைத்திய துறையில வந்து பாரிய மாற்றங்கள் வந்து ஏற்படுது. வில்லியம் ஹார்வி அப்படிங்கிறவர் வந்து மனித உடல்ல வந்து குருதி சுற்றோட்டம் பற்றிய வந்து நிறைய தகவல்கள் வந்து கண்டறியறாங்க. அடுத்து ஃபெரசல்ஸ் அப்படிங்கிறவர் வந்து நோய்கள் ஏற்படுறதுக்கான காரணம் என்னங்கிறதும் அதை வந்து எப்படி குணமாக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆய்வையும் வந்து மேற்கொள்றாரு. இது வந்து வைத்திய துறையில் ஏற்பட்ட மாற்றங்களா வந்து நம்ம பாக்குறோம். அடுத்து வந்து மைக்கேல் சர்டேல் அப்படிங்கிறவர் வந்து மனித உடல்ல வந்து குருதி இதயத்தின் வலது பக்கத்துல இருந்து புறப்பட்டு நுரையீரல் அப்படியே சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் வந்து அது இதயத்தை அடைஞ்சு உடல் முழுக்க பரவி செல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு மைக்கேல் சர்டேல். மாணவர்கள் இதை வந்து பாடமாக்கி வச்சுக்கணுங்க. வைத்தியத்துறையில வந்து என்ன மாதிரியான முன்னேற்றம் ஏற்படுதுங்கிறது வில்லியம் ஹார்வி, பெரசல்ஸ், மைக்கேல் சர்டேஸ் இவங்க வந்து என்னென்ன மாதிரியான விடயங்களை வந்து கண்டுபிடிச்சு சொல்றாங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அடுத்து வந்து புவி தொடர்பாகவும் நிறைய கொள்கைகளை வந்து முன்வைக்கிறாங்க. நிறைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வந்து இங்க வந்து முன்வைக்கிறாங்க. நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ் அவர்கள் முன்வைத்த விடயங்கள், ஜொஹான்ஸ் கெப்லர், கலிலியோ கலிலி இவங்கெல்லாம் வந்து நிறைய புதிய கண்டுபிடிப்புகளை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது தொடர்பாகவும் நீங்க பார்த்துக்கொள்ளுங்கள். அதாவது அவர்கள் என்னென்ன கண்டுபிடிப்புகளை பாக்குறாங்க அதை வந்து பாடமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது நபர்கள் பேர ஒரு பக்கமும் அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் மற்றது ஆண்டுகள் தொடர்பாக ஒரு அட்டவணை வடிவில் போட்டீங்கன்னா ஒரே பார்வையில வந்து அவ்வளவு விஷயமே வந்து உங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடியதா இருக்கும். ரொம்ப இலகுவா வந்து இந்த விஷயங்கள் வந்து படிக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்பவே வந்து ஈஸியா வந்து நீங்க வந்து ஸ்கோப் பண்ணலாம், மார்க்ஸ் எடுக்கக்கூடலாம். ஒரு புள்ளிகளை பெறக்கூடிய ஒரு பாடம் தான் இந்த பாடம். ரொம்ப ரேஸான ஒரு பாடம் தான் இந்த ஐரோப்பிய மறுமலர்ச்சி தொடர்பாக. அதாவது ஐரோப்பியாவில என்ன மாதிரியான மறுமலர்ச்சி, என்ன புதிய விடயங்கள், அதாவது இல்லாம போன ஒரு விஷயம் புதுசா வந்து உருவாகுது, அதுல என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கறத இங்க பாத்துட்டு வரோம். கல்வித்துறையில என்ன மாதிரியான மாற்றம், விஞ்ஞான ரீதியில என்ன மாதிரியான மாற்றம், சமூக ரீதியில வந்து என்ன மாதிரியான மாற்றம், கலைத்துறையில என்ன மாதிரியான மாற்றம், இவற்றை தான் அவங்க வந்து என்னன்னு சொல்றோம், மறுமலர்ச்சி அப்படிங்கறத சொல்றோம். அவருடைய மாணவர்களுக்கு விளங்கி இருக்கும். இதுவரைக்கும் நாங்கள் வந்து ஐரோப்பிய மறுமலர்ச்சியில பின்னணி பார்த்தோம், மறுமலர்ச்சி ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம், மறுமலர்ச்சி ஏற்படுதல் தொடர்பாக விரிவா பார்த்தோம். ஏன்னா அதாவது மறுமலர்ச்சிங்கிறது எதை வச்சு சொல்றோம், அதாவது ஐரோப்பாவில எந்தெந்த துறைகள்ல ஏற்பட்ட மறுமலர்ச்சி, கல்வி, விஞ்ஞானம், கலை இது எல்லாத்துலயும் ஏற்பட்ட மாற்றங்களை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா மாணவர்களே இந்த பாட அளவுல இருந்து நிறைய விடயங்களை வந்து இன்று தெரிஞ்சுக்கொள்றோம். இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்யற நேரத்தை வந்து நம்ம வந்து அண்மித்து விட்டோம். ஆகவே மாணவர்கள் வந்து இந்த பாடாலைகளை நாம கற்ற விடயங்கள்ல இருந்து வினாக்களை வழங்கும் நேரத்தை வந்து அண்மித்துள்ளோம். ஆகவே மாணவர்களுக்கு வினாக்களை வழங்கும் நேரம் இது. வினாக்களுக்கான சரியான விடையை 0765613735 என இலக்கத்திற்கு SMS மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எமக்கு விடைகளை அனுப்பி வையுங்கள். இதோ மாணவர்களுக்கான வினாக்கள். மறுமலர்ச்சி என்பதன் கருத்து யாது? முதலாவது வினா, மறுமலர்ச்சி என்பதன் கருத்து யாது? இரண்டாவது வினா, மறுமலர்ச்சி என்றால் என்ன என்பதை வரைவிலக்கணம் படுத்துக. மறுமலர்ச்சி என்றால் என்ன என்பதை வரைவிலக்கணம் படுத்துக. மூன்றாவது வினா, மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கான காரணங்களை குறிப்பிடுக. மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கான காரணங்களை குறிப்பிடுக. இது மாத்திரமின்றி இந்த முழு பாட அலகிலிருந்தும் மாணவர்கள் குறுகிய வினாக்களை, அதாவது குறுகிய வினாக்கள் அடங்கிய கையேடு ஒன்றை தயாரித்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இலகுவாக இருக்கும் கற்பதற்கு. தொடர் வேலையாக படவேலை ஒன்று தாரன், அதாவது உலக படத்துல வந்து குறிச்சு பாருங்க. இத்தாலி, ரோம், கான்ஸ்டாண்டினோபிள், செங்கடல், கருங்கடல், அதாவது உலக படத்துல குறிக்க வேண்டியது. இத்தாலி, ரோம், கான்ஸ்டாண்டினோபிள், கருங்கடல், செங்கடல் போன்ற இடங்களை குறித்து காட்டுங்க. மாணவர்களை, மேற்கூறிய வினாக்களுக்கான சரியான விடைகளை எமக்கு எழுதி அனுப்ப வேண்டிய தொலைபேசி இலக்கம் 07561637351 எனும் இலக்கத்திற்கு SMS மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எமக்கு அனுப்பி வையுங்கள். மாணவர்களை, மீண்டும் ஒரு கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.